அழகை பன்மலைய நேர்கள் அனைவருக்கு வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்றக்கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் கரைவட்டி மற்றும் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பின் வணக்கங்கள். நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் பகுதி 13ல் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற உதயமார்த்தாண்டபுரம் மற்றும் வடுவூரில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயங்களை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நேயர்களே. அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நேயர்களே. நேயர்களே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ஒரு குட்டி தகவல். நேயர்களே, நம்ம இந்திய நாட்டில் வன உயிர்களை பாதுகாக்கும் பொருட்டு 1972 வருஷம் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற சட்டத்தை அரசு கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் வன உயிர்கள் அப்படிங்கிறது பறவைகள், விலங்குகள், வண்ணத்து பூச்சிகள், அப்புறம் கடல்வாழ் உயிரினங்கள். இந்த கடல்வாழ் உயிரினங்களில் கடல் அட்டை, கடல் குதிரை, முத்துச்சிப்பி, பவளப்பாறை, சுறாக்கள், டால்ஃபின்கள், இப்படி பல்வேறுபட்ட உயிர்களை அந்த வன உயிர்கள் அப்படிங்கிற கேட்டகிரிக்கு கீழே கொண்டு வந்து இந்த வன உயிர்களை இந்த வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 வெவ்வேறு அட்டவணைகளில் வகைப்படுத்தி வச்சாங்க. இந்த வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 போன வருஷம், அதாவது கடந்த 2022 வருஷத்தில் அரசு சில இடங்களில் திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திருத்தங்களின்படியும் அந்த முன்னாடி இருந்த சட்டத்தின்படியும் அந்த அட்டவணை, வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 திருத்தப்பட்டது 2022 இருக்கக்கூடிய அந்த அட்டவணைகளில் இருக்கக்கூடிய வன உயிர்களை வீட்டில் வளர்த்தாலோ இல்லை வேட்டையாடினாலோ இல்லை அதுக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்படுத்தினாலோ அது அந்த வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 திருத்தப்பட்டது 2022 படி தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேயர்களே. சரி, வாங்க நாம் முதல்ல கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரைவெட்டி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பறந்து விரிஞ்ச ஏரி தான் இந்த பறவைகள் சரணாலயம். 1999 வருஷம் முறைப்படி அரசாங்கத்தால் பறவைகள் சரணாலயமாக இந்த பகுதி அறிவிக்கப்பட்டது. இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வெளிநாடுகளில் இருந்தும் நம்ம நாட்டில் வேறு வேறு பகுதிகளில் இருக்கிற பறவைகளும் ஆண்டுதோறும் குளிர்காலம், அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் இருந்து அந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் வலசைக்காக பறவைகள் இங்கே வந்து தங்கிட்டு போகிறாங்க நேயர்களே. இந்த ஏரியில் வனத்துறையால் நடப்பட்ட, அப்புறம் அங்கே இயற்கையாகவே இருக்கக்கூடிய மரங்கள் மற்றும் தாவரங்கள் பறவைகளுக்கு கூடு கட்டுற இருப்பிட தேவையை பூர்த்தி செய்து இங்கே கருவேல மரம், வேப்ப மரம், புளிய மரம் இப்படின்னு பல்வேறு வகையான மரங்களும் காணப்படுது. இந்த பறவைகள் இங்கே தங்கியிருக்கக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு போதுமான உணவு வகைகள், அதாவது நீர்வாழ் பறவைகளுக்கு நீர்வாழ் இறைகள், அதாவது மீன்கள், தலைப்பரட்டைகள் போன்ற நீர்வாழ் இறைகளும் நிலவாழ் பறவைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய கனிகள் அப்புறம் விதைகளும் இறையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப தாராளமாக கிடைக்குது. அதனால் இங்கே பறவைகளோட வருகை ரொம்ப அதிகமாகவே இருக்கு நேயர்களே. கிட்டத்தட்ட இங்கே இதுவரைக்கும் ஒரு 50 அதிகமான பறவை வகைகளை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நேயர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகள் சரணாலயத்தில் கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்து 160 வகையான தாவர வகைகள், தாவரங்கள் அப்படின்றது புல், பூண்டு, செடி, கொடி, மரம் இப்படின்னு எல்லா வகையான கேட்டகரிஸையும் இன்க்ளூட் பண்ணுது. அப்படின்னு 160 வகையான தாவர இனங்கள் இருக்கிறதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க நேயர்களே. இந்த 160 வகையான தாவர வகைகளில் 100 மேற்பட்ட தாவர வகைகள் மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னும் அந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு பருவமழையில் இந்த ஏரிக்கு நீர்வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த ஏரி ரொம்பி காணப்படும். இங்கு வரக்கூடிய பறவை இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கூளைக்கிடா, அரிவாள் மூக்கன், சாம்பல் நிறக்கொக்கு, அப்புறம் மயில்கால் கோழி, ஆலா, நத்தை குத்தினாரை, கொசு உள்ளான், சிறிய கொக்கு, வண்ணநாரை, மடையான், நாமக்கோழி, சிறைவி, நீர்க்காகம், அதுபோல் நாம் அன்றாட பார்க்கக்கூடிய பறவைகளான குயில், காகம், ஆள்காட்டி குருவி, அப்புறம் கரிச்சாங்குருவி, ஆள்காட்டி பறவைன்னு கூட நம்ம சொல்லுவோம் போன்ற பறவைகளும் இங்கே வலசைக்காக வர்றாங்க நேயர்களே. இங்கு வரக்கூடிய பறவைகள் மேக்சிமம் இனப்பெருக்கம் செஞ்சு இங்கேயே கூடு கட்டி தங்குற மாதிரி தான் வர்றாங்க. இங்கே வரக்கூடிய பறவை இனங்கள், நம்ம மேலே நிறைய பறவை இனங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த பறவை இனங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அதாவது சிறப்பு வாய்ந்த பறவை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா வரித்தலை வாத்து, ஆங்கிலத்தில் பார் ஹெட்டட் கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பட்டைத்தலை வாத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பறவை மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் ஏரி பகுதிகள் இருக்கும் இல்லையா, இந்த ஏரி பகுதிகளில் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு தெற்கு ஆசியா பகுதிகளுக்கு வலசைக்காக வருவாங்க. இவங்க வாத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அப்போ தண்ணிக்குள்ளே தானே நீந்திட்டு இருப்பாங்க, இவங்க வந்து பறப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க நேயர்களே. நேயர்களே, நம்ம அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய நிறைய பறவைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு கழுகு, பருந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உயரத்தில் பறப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் இந்த பட்டைத்தலை வாத்து அல்லது வரித்தலை வாத்து இவங்களும் அதிக உயரத்தில் பறந்து செல்லக்கூடிய பறவை வகைகளில் இவங்களும் இருக்கிறதா அறிவியல் ஆய்வுகளில் சொல்கிறாங்க. இவங்களோட உடம்பு பழுப்பு நிறத்துலையும் தலை அப்புறம் கழுத்து இந்த ரெண்டு பகுதிகளும் வெள்ளை நிறத்துலையும் இருக்கும். இவங்களோட அந்த உடம்பு பகுதியில் அதாவது அந்த தலையிலேருந்து ஆரம்பித்து அந்த உடம்பு பகுதி தொடங்கும் இல்லையா, அந்த உடம்பு பகுதியில் ரெண்டு கருப்பு பட்டைகள் வந்து இருக்கும். இதுதான் இவங்களுக்கு இந்த பட்டை தலை வாத்து அப்படின்ற பேர் வர்றதுக்கான முக்கியமான காரணம் நேயர்களே. நேயர்களே, இப்போது இந்த பறவைகள் எல்லாமே ரொம்ப உயரத்தில் பறப்பாங்க இல்லையா, அப்படி பறக்கும்போது நீங்கள் நல்லா ஒரு பறவை இப்போ ஒரு பருந்தோ ஒரு கழுகோ வானத்தில் வந்து பறக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பறக்கிறது அப்படியே ரெக்கையை காற்றுல விரித்து மிதக்கிற மாதிரியே பறப்பாங்க. ஆனால் இந்த நம்ம பட்டைத்தலை வாத்து இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சறுக்கிற மாதிரி அதாவது மிதக்கிற மாதிரி பறக்க மாட்டாங்க, ரெக்கையை அடிச்சுக்கிட்டே தான் அவ்வளோ உயரத்துலையும் பறப்பாங்க. அதுபோல் நேயர்களே, மேலே உயரமாக போக போக நம்ம உடம்புக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஆனால் இந்த பட்டைத்தலை வாத்து பறவைகளுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்ட மண்டலம் ரொம்ப சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படுறதுனால இவங்களால் அந்த குறைவான ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய சமயத்துலையும் இவங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப தூரம் உயரமாக பறக்க முடியும். நேயர்களே, நாம் தான் வண்டி ஓட்டுறப்ப பெட்ரோல் வேணும், வண்டி சூடாயிடும் அப்படின்னு நிறைய காரணங்களை நினச்சிக்கிட்டு வண்டியை ஓட்டணும். ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு ஆய்வில் சொல்லியிருந்தாங்க, இவங்க 80 கிலோமீட்டர் வேகத்தில் சுமார் 7 மணி நேரம் தொடர்ச்சியாக பயணிப்பாங்களாம். இது எப்போன்னா காற்று ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிற சமயம், அதாவது காற்று ஒரு மாதிரி ஒலட்டி ஒலட்டி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில். இதே இது காற்று ரொம்ப அதிகமாக இல்லாமல் நார்மலாக இருந்தது அப்படின்னா இவங்க வேகமே வேறு லெவல். நேயர்களே, இவங்க சுமார் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்திலலாம் பயணிப்பாங்களாம். அப்போது குறைஞ்சது நேயர்களே, இவங்களால 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நிற்காமல் பறக்கக்கூடிய திறமை நம்ம பட்டைத்தலை வாத்து அவங்களுக்கு இருக்கு. நேயர்களே, நேயர்களே, இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் திருச்சியில் இருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்துலையும், தஞ்சாவூரில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்துலையும், அரியலூரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த சரணாலயம் அமைஞ்சிருக்கு. நேயர்களே, அனைவரும் வனத்துறையின் அனுமதி பெற்று இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு போய் அங்கே வரக்கூடிய பறவைகளை, அங்கே இருக்கக்கூடிய பறவைகளை கண்டு ரசிங்க நேயர்களே. அடுத்தபடியாக நேயர்களே, நாமும் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நேயர்களே, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டத்தில் மதுரையில் இருந்து திருப்பத்தூர் போகிற சாலையில் அமைஞ்சிருக்கு. சுமார் 38.4 ஹெக்டேர் பரப்பளவு உடைய இந்த பறவைகள் சரணாலயம் 1977 வருஷம் ஜூன் மாதம் அரசால் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. நேயர்களே, இந்த சரணாலயத்தில் நாம் கரைவெட்டி, அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பறவைகள் சரணாலயங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த பறவைகள் சரணாலயங்களில் இருக்கக்கூடிய பறவை வகைகள் தான் மேக்சிமம் இங்கேயும் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உன்னிக்கொக்கு, முக்குளிப்பான், நீலச்சிறவி, சாம்பல் நிற நாரை, அப்புறம் கரண்டி வாயன், நத்தை கொத்தி நாரை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 22 வகையான பறவை வகைகள் இங்கே வலசைக்காக வர்றதா சொல்கிறாங்க நேயர்களே. நேயர்களே, இந்த இடத்துல நாமும் பறவைகளை பார்க்கறதுக்கு ஏற்ற காலம் அப்படின்னா நவம்பரில் இருந்து பிப்ரவரி மாதம் வரை. நான் உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன் நேயர்களே, இந்த நவம்பர் மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம். ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது பறவைகளின் மனிதர் திரு சலீம் அலி ஐயா அவர்கள் பிறந்த மாதம். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவைகள் வலசைக்காக வரக்கூடிய மாதம் இந்த மாதம். ஸோ அதனால் இந்த நவம்பர் மாதத்தை நாம் மொத்தமாக பறவைகளின் மாதம் அப்படின்னே சொல்லலாம் நேயர்களே. இந்த ஊருக்கு மதுரை, திருப்பத்தூர், காரைக்குடி போன்ற ஊர்களில் இருந்து பேருந்து வசதிகள் இருக்கு நேயர்களே. காரைக்குடியில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நேயர்களே. நேயர்களே, இந்த ஊரில் இந்த வருஷம் கூட மக்கள் யாரும் தீபாவளிக்கு பட்டாசுகள் வெடிக்காமல் பசுமை தீபாவளியாக கொண்டாடியதாகவும், அதற்காக வனத்துறையினர் இவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாராட்டியதாகவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தித்தாள்களில் செய்திகள் வந்தது. அந்த செய்தியை படிக்கும்போது மக்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நேயர்களே. இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு மேலே சொன்ன பறவைகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பறவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்குளிப்பான், அதாவது ஆங்கிலத்தில் லிட்டில் கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க நேயர்களே. வாத்து வகை இனங்களில் ரொம்பவே சின்ன வாத்து இனமாக இந்த பறவையை சொல்கிறாங்க. தலை அப்புறம் கழுத்து பகுதி வெளிர் நிறத்தில் இருக்கும் நேயர்களே. உடம்போட கீழ்ப்பகுதி வெள்ளை நிறத்துலையும், கால் விரல்களோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நீந்துறதுக்கு ஏற்ற மாதிரி மடல் மாதிரி இருக்கும். இந்த பறவைகளோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க நீரில் நீந்திக்கிட்டே இருப்பாங்க நேயர்களே. இவங்க தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டாங்கன்னா எங்கே மூழ்கினாங்க, எங்கே வெளியில் வருவாங்க அப்படின்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நாம் நினச்சிட்ருப்போம் இந்த இடத்துல முங்கினாங்க அப்போ இங்கே தானே வெளியில் வருவாங்க அப்படின்னு, அப்படி கிடையாது நேயர்களே. ஒரு இடத்துல முங்குவாங்க, இன்னொரு இடத்துல இறைய தேடுவாங்க, அதுக்கும் சம்மந்தமே இல்லாத இன்னொரு இடத்துலேருந்து தண்ணிக்குள்ளேருந்து இவங்க வெளியில் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் இந்த பறவை வகைகளுக்கு இருக்கு நேயர்களே. அதுபோல் இரையை தேடும்போதும் சரி, சேரும்போதும், அதாவது இனச்சேர்க்கையின் போதும் சரி, இந்த பறவை வகைகள் ஒருத்தருக்கொருத்தர் அன்பு சண்டை போட்டுப்பாங்க. இந்த அன்பு சண்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் நேயர்களே, இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் பச்சை புல் பசுமை போர்த்தியது போல இந்த பறவைகள் வருகையால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நேயர்களே. அதனால் நேயர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் போய் வனத்துறையோட முன்னனுமதி பெற்று பறவைகளை கண்டு ரசிச்சுட்டு வாங்க நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மற்ற பறவைகள் சரணாலயங்கள் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. அதுவரையில் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நேயர்களே. பறவைகளை நேசிப்போம், பறவைகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை கரைவட்டி மற்றும் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.